சோர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற உலகத்தில் இருக்கிற பொதுவான அனுபவம். சில நேரங்களில் டிப்ரெஷன் அப்படின்னுவாங்க. என்ன சொன்னாலும் மனசு அப்படியே சோர்வாக தான் இருக்கும். பல காரியங்களை குறித்து வாழ்க்கையில் நம்ம டிப்ரெஸ் ஆகிறோம் இல்லைங்களா? பல விஷயங்களை நினச்சி பார்த்து நம்ம டிப்ரெஸ் ஆகிறோம். சுவிசேஷங்களை நம்ம படித்தோன்னா இயேசுவை பின்பற்றின அந்த சீஷர்களுக்கு தங்க வாழ்க்கையிலேயே இல்லாத பொல்லாத சோர்வு, வாராவினை வந்தாலோன்ற மாதிரி வாராவினை அவங்களுக்கு வந்துருச்சு. தாங்கள் யாரை எல்லாம் மொத்தமாக நம்பினாங்களோ, யார் மேலே தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்களோ, யோசிச்சு பாருங்கள். சீஷர்களை தங்கள் வேலையை குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு இயேசு பின்னாடி வந்துட்டாங்க. 3 வருஷம் அவரை பின்பற்றி வந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அவரை கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே அவரை அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தி கொன்று சிலுவையில் புதைச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த சோர்வு? இப்போ தான் அவங்க நினச்சி ஒன்று ஒன்று நினச்சி பார்க்கும்போது மனசு எந்த மாதிரி வருத்தப்படும். கெட்செமனை நினச்சி பார்க்குறாங்க, ஐயோ நாங்கள் சத்தாலவும் விட்டு போகமாட்டோன்னு சொன்ன நம்ம போய் ஆண்டவரை சத்ருகளுக்கு நடுவில் மாட்டை விட்டுட்டு ஓடி வந்துட்டோமே, நம்மளாம் ஒரு மனுஷர்களா அப்படின்ற வேதனை கோளைகள் மாதிரி. பேதுரு இன்னும் மனம் கசந்து அழுதுகிட்டு இருக்காரு. 3 தடவை என்ன வீராப்பா பேசிட்டு போய் 3 தடவை அவரை மறுதளிச்சேனே அப்படின்னு, சாபத்தோடு மறுதளிச்சேனே. இயேசுவுடைய அந்நியாயமான விசாரணையை பற்றி கேள்விப்படுறாங்க. அந்த கூட்டம், எந்த கூட்டம் அவரை ஒசானான்னு படித்தோம், அதே கூட்டம் அவரை சிலுவையில் அறையும்னு சொல்லி அவரை கபத்தால் பண்ண கொடுமை, வாரில் அடித்து முகத்தில் துப்பி அவமானப்படுத்தி தாங்க முடியாத பாரமான அந்த பீமை அவர் மேலே சுமத்தி, அதுவும் யாரோ தெரியாதவன் அந்நியனுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சி அவரை புதைத்து விட்டார்கள். இதை நினைக்கும்போது அந்த பெண்கள் அங்கேருந்து பார்க்குற, தூரத்துலேருந்து பார்க்குற பெண்களுடைய மனசு எவ்வளோ உடஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆறுதல் படுத்த முடியாமல் அழுகுவாங்க அதை பார்த்துட்டு. அதை விட சோர்வு இருக்க முடியுமா? அதை விட வேதனை இருக்க முடியுமா? அவங்க டிப்ரெஷன் வந்து அந்த நேரத்தில் இன்னும் கிளைமேட்டு 3 மணி நேரம் இருளான பிறகு இன்னும் எவ்வளோ, நமக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லை. கிளைமேட் சில நேரங்களில் டிப்ரெஷன் கொடுத்துரு, என்னப்பா இது இப்படி இருட்டாக இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு அந்த இருட்டு. யோசேப் அரிமேத்தையா நெக்கோதேமு வந்து அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அந்த கல்றையிலேருந்து நடந்து போகும்போது அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? நீங்கள் யாராவது உங்களை நேசிக்கிறவங்கள போய் அடக்கம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு அந்த அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்கு. நினச்சி கூட பார்க்கல எங்கள் அம்மா இறந்துருவாங்கன்னு, திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வரும்போது மனசு பட்டுச்சே பாடு, ஐயோ வேதனை, தாங்க முடியாத வேதனை, ஒரு ரொம்ப சோர்வான நடை அப்படின்னா வாழ்க்கையில் அதுதான். என்ன வழி இந்த பெண்களுக்கு இருந்திருக்கும், அந்த சீஷர்களுக்கு இருந்திருக்கும், தாங்கள் முழுசாக நம்புன ஆண்டவர், உலகமே அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு விதத்தில் இல்லைங்களா, உலகமே முடிஞ்சு போன மாதிரி நம்பிக்கையற்ற நிலையில் இவர் தான் கடவுளை நம்பணுமே, இவர் தான் மேசியான்னு நம்பணுமே, இப்படி செத்துட்டாரு. இவரை எப்பப்பார் கொல்லணும்னு ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை 100 தடவை தப்பிச்சு தப்பிச்சு போனவர், நல்லா தப்பிக்க முடியும், கெச்சமனால் அவர் தப்பிச்சிருக்க முடியும், ஏன் இப்போ தப்பிக்காமல் இப்படி போய் மாட்டிக்கிட்டாரு, இப்படி போய் அந்த விசாரணையில் வாயை கூட தொடுக்காமல் போய் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு டம் ஷீப்புன்னுவோம், ஒரு முட்டாள்தனமான ஆடு மாதிரி தானாக போய் கழுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து போய் இப்படி போய் மாட்டிட்டு இப்படி இறந்துட்டாரு, இப்படி அவமானப்பட்டு போயிட்டாரு, நம்ம இவ்வளோ மதிச்சவருன்னு அவங்க மனசே உடையிற, ஏன் இது நடந்துச்சு? அவர் முகத்தை பார்க்க, அவருடைய வார்த்தைகளை நினச்சி நினச்சி பார்க்கும்போது, அவர் செய்த காரியங்களாம் நினச்சி பார்க்கும்போது அவங்க மனசே எவ்வளோ படம் அழுது, இன்னுமே அழுவ முடியாத அளவுக்கு அழுவுறதுன்னு இருக்கு இல்லைங்களா? இன்னுமே அழுவுறதுக்கே முடியாது. ஏன்னா சில பேர் அழுது அழுது அழுத கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி போச்சு, அந்த அளவுக்கு அவங்க அழுதாங்க. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அவருடைய கலரையோடு அடக்கம் ஆகிவிட்டதுன்னு என்ன சோர்வு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சோர்வான நேரத்தில் ஒரு காரியம் நடந்து விட்டது, அது எல்லாவற்றையும் மாற்றி விட்டது. இன்னைக்கு நீங்கள் ஒரு சோர்வில் சபைக்கு வந்திருந்தால் பல காரியங்களை நினச்சி, ஏன் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குன்னா, உங்கள் விசுவாச கண்களால் உயிர் தெளிந்த தேவனை ஒரே ஒரு கிளான்ஸை பார்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் நினச்சதெல்லாம் மாறிப்போவோம் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. ஓகே, நம்முடைய பாடம் சீரியஸாக நம்ம படிச்சுட்டு வரோம். இயேசுவை நோக்கி பாருன்னு, படைப்புக்கு முன்பதாக இயேசுவை பார்த்தோம், பழைய பாடலை இயேசுவை பார்த்தோம், இயேசு பிறப்பில் இயேசுவை பார்த்தோம், அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்த்தோம், அவருடைய பாடு மரணத்தில் இயேசுவை பார்த்து முடிச்சு அடுத்ததாக நம்ம வர லாஜிக்கல் ஸ்டெப் இயேசுடைய உயிர்த்தெழுதலை இன்று நாம் பார்ப்போம். ஆமாங்க, உயிர்த்தெழுதல் எங்களுக்கு தெரியும், இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுக்கு தான் நாங்கள் ஈஸ்டரை கொண்டாடுகிறோம், பிரியாணியை நல்லா என்ஜாய் பண்ணுகிறோம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா, ஈஸ்டரை இது உயிர்த்தெழுதலை அறிய வேண்டிய விதத்தில் நீங்கள் இன்னும் அறியவில்லை. உயிர்த்தெழுதலுக்கும் எனக்கும் இப்போ என் வாழ்க்கைக்கும் எந்த என்னங்க ஆக போகுது, அதை நினச்சி பார்த்து எனக்கு என்னங்க ஆக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு சத்தியத்தினுடைய மதிப்பே வேல்யூவே என் ஆத்துமால அதனோட பவரை நான் உணர்றத பொறுத்து தான் இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை அறிவது மாத்திரம் பத்தாது. ஏன், இந்த உலகத்தில் இருக்கிற மோசமான பிசாசுகளுக்கும் அது தெரியும், அது தெரியாத இருக்குதா, எல்லா பேய்களுக்கும் தெரியும், ஏன் அந்நியர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அது அவங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படுத்துறதில்லை. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற ரட்சிப்பின் அறிவு இருக்கிறது, ரட்சிப்பின் தி சேவிங் நாலேஜ், ரட்சிக்கிற விசுவாசத்தோடு அதை அறிவதுன்னு இருக்கு, அதுதான் எல்லா மாற்றத்தை கொண்டு வரும். அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், ரட்சிக்கும் விசுவாசத்தின் அறிவு. அந்த விசுவாசத்தின் அறிவு என்ன பண்ணும், அதுக்கு உண்டி தான் தெரியும் திறமை, அதுக்கு உண்டி தான் ஒரு திறன் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு, தனக்கு சொந்தமாக வளைச்சி போட்டுக்கிட்டு, அந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற நன்மைகள் நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு எப்படி பயன்படுத்தி பலப்படுவோம், ஆறுதல் அடைவோம், அந்த விசுவாசத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு பேர் தான் ரட்சிக்கும் விசுவாசத்தின் அறிவு, சேவிங் நாலேஜ். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னோடு அந்த விசுவாசிக்கும் போது, இயேசுவை நான் நம்பும் போது, என்னோடு இணைப்பிரியாத பந்தத்தில் அவர் இருக்கிறன்னும் போது, அவர் உயிரோடு எழும்பும் போது, என் இயேசு உயிரோடு எழுந்தாருன்னா அவர்கிட்ட எல்லையற்ற கிருபையும் பலமும் என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் அவர்கிட்ட இருக்கு, அதை உறிஞ்சி வாங்கி நான் வாழ்வேன், அதுதான் கற்றுக் கொடுக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எல்லா நிகழ்ச்சியும் ஒரு நல்ல கதை, இன்ட்ரெஸ்டிங் கதை, நல்லா இருந்துச்சு கதைன்னு கேட்கறது இல்லை, அது தனிப்பட்ட விசுவாசத்தோடு நான் அதை ஆழமாக படித்து அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சூழ்நிலையினால உறிந்து நான் பயனடைய வேண்டும், அதனால பண்புகளை பெற்று இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது, என் விசுவாசத்தை அதில் பயன்படுத்தும் போதெல்லாம் இப்போ என் இருதயத்தை அது பாதிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஜபம் பண்ணும், நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணும்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு மத்தியில் அங்கே இருந்து நம்ம ஜபத்தை கேட்குறாருன்னு எத்தனை பேர் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டீங்க, அதை கலந்துக்கிட்டா அந்த ஜபமே வித்தியாசமாக இருந்திருக்கும், உங்கள் அனுபவமே உங்கள் ஃபீலிங்கே வித்தியாசமாக இருந்திருக்கும். இதே ஆராதனை தான், நல்லா தூங்குறத விட்டுட்டு ஜப நேரத்தில் வித்தியாசமாக ஜப அனுபவமே இருந்திருக்கும், அந்த உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவுடைய உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தா. பாருங்களேன், இது ரொம்ப ஆபத்து என்னன்னா, நம்ம எல்லாரும் வரலாற்று விதத்தில் தியரிட்டிக்கலாக அறிவுபூர்வமாக இயேசு உயிர்த்தெழுந்தாரா, ஆமாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார், மகாத்மா காந்தி பிறந்தாரா, ஆமாங்க அவர் பிறந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், அதனால அந்த அறிவினால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பவுல் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, அந்த அறிவு வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக ரட்சிக்கிற விசுவாசத்தின் அறிவு கொடுக்குற அனுபவமே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பவுல் என்ன சொன்னார், நான் வந்து கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும். ஏன் பவுலுக்கு தெரியாதா இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு, ஏன் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் வாழ்க்கையில் பாஞ்சிதானே அவனை மாத்திருச்சு மொத்தமா. அப்படி தெரிஞ்ச பவுல் என்னத்துக்குங்க சொல்றாரு, பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி ஒரே காரியத்தை நான் நாடி போறேன், எதை நாடி போறேன், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் நான் அறிய வேண்டும். ஏன் அவர் சொல்றாரு, ஏன்னா நான் அறிந்ததை விட அனுபவிச்சதை விட இன்னும் எல்லையற்ற விதத்துல உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்காக இருக்கு, நான் அனுபவபூர்வமா அறிய வேண்டியது, புரிய வேண்டியது, வாழ்க்கையில பெற வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு, அதனாலதான் மற்றதையெல்லாம் விட்டு நான் அதை நோக்கி போறேன். ஐ வாண்ட் டு நோ த பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன். அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? இயேசு பிறந்தார், ஈஸ்டர் வந்துச்சு, இயேசுனா உயிர்த்தெழுந்தார், ஈஸ்டர் வந்துச்சுன்னு பண்டிகையோடு நீங்கள் நிற்க போறீங்களா? பவுல் மாதிரி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டுமா? அப்படி அறியணும்னும் போது இன்னைக்கு உங்களுடைய சோகமான உலகத்தை விட்டு, கிளைமேட்டும் நல்லா இல்லை, இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு உயிர்த்தெழுதலின் பிரகாசமான உலகத்துக்குள் உங்களை நான் வரவேற்கிறேன். இதை நாம் பார்ப்பதற்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மாதிரி, அதான் விசுவாசம், ரட்சிக்கிற விசுவாசம் செய்யறது. நான் பர்சனலா அங்க இருந்த மாதிரி, பர்சனலா எனக்காகத்தான் அது நடந்த மாதிரி தன் வசம் ஆக்கிக்கிறது, பர்சனலைஸ் செல்ஃபா பண்ணிக்கிறது தான் அந்த திறமை, ரட்சிக்கிற விசுவாசத்தை. எல்லாம் எது எடுத்தாலும், கடவுளுடைய ப்ராமிஸ் எடுத்தாலும் அது எனக்கு, கடவுள் உயிர்த்தெழுந்தது எனக்கு, அவருடைய உயிர்த்தெழுதின எல்லா நன்மையும் எனக்குன்னு தன் வசம் ஆக்கி கொள்ளுகிற திறன் அந்த ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு தான் இருக்கு. அது அது அந்த ஊடாக நாம் இன்னைக்கு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து காட்சி அளிக்கும் போது அங்க நீங்களும் ஒரு ஆள் நின்று இருந்தா, அது என்ன மாதிரி பாதிப்பு உங்க மனசுல ஏற்படுத்தி இருக்கும்? மறப்பீங்களா? அதை வெறும் ஈஸ்டர் கொண்டாடிட்டு மறந்துடுவீங்களா? பிரியாணி சாப்பிட்டு முடிஞ்சு ஈஸ்டர்னு இல்லையே? யோசிச்சு பாருங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சி, அவர் காட்சி அளித்தது ஒரு 10 கிட்ட பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய வாட்டி அவர் காட்சி அளித்தார், ஆனா 10 தான் நமக்கு எழுதியிருக்கு. அது ஒன்னொன்னும் ஆழமானது, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அது ஒவ்வொன்றும் அவசியமானது. இந்த சீஷர்களை தயார் பண்ணி சுவிசேஷத்துக்கு சாட்சியா சபையை பரப்புறதுக்கு ஒன்னொன்னும் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொன்றிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம இன்னைக்கு அது மொத்தமும் பார்க்க முடியாது, நான் எடுத்ததே பார்க்க முடியல, இங்கிலீஷ்ல நேரமே ஓடி போச்சு. 7 காரியத்தை ஒண்டி பார்க்க போறோம். 7 காட்சிகள், ஒரு கொலாஜ். அப்படி கொலாஜ்னா தெரியுங்களா, வேற வேற படங்களை எடுத்து, போட்டோஸை எடுத்து ஒன்னா ஒரே படமா பண்றது. இப்போ நான் இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு படம், 7 படங்களை போட்டிருந்தேன். ஏன் போட்டிருந்தேன்? அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்க போறோம். ஒரு கொலாஜ் மாதிரி வேகமா பார்த்துட்டு நம்ம கம்யூனியனுக்கு போவோம். இது ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போறது இல்லை, ஒரு மேல் பார்வையா பார்த்து நம்மளை இருதயங்களை கம்யூனியனுக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு கொலாஜ் படம். ஓகே, 7 நிகழ்வுகள், உயிர்த்தெழுதல நிகழ்வுகள் நம்ம அங்க இருந்த மாதிரி பார்ப்போம். முதலாவது, கல்லறை திறக்கப்படுவது, ஓப்பனிங் ஆஃப் த டூம். மத்தேயு 28 அதிகாரம் 2 வசனத்துல ஒரு நிகழ்ச்சி நமக்கு போட்டிருக்கு. அந்த நாள் காலையில, வாரத்தில் முதலாவது நாள், பெரிய பூகம்பம், பெரிய பூகம்பம், ஒரு தேவதூதன் இறங்கி வரார். அந்த காட்சிய கிராண்ட் யோசிச்சு பாருங்களேன். அந்த தேவதூதன் இறங்கி வந்து அந்த வச்சிருந்த முத்திரை போட்டிருந்த கல்லை தூக்கி விசாட்டிட்டு, தூக்கி அந்த பக்கம் போட்டு அந்த கல்லு மேல உட்கார்றார். என்ன ஸ்டைலா உட்காந்துருப்பார் யோசிச்சு பாருங்க. வாங்கடா, யாரா மூடுறதுக்கு தைரியம் இருக்கு? அங்க போய் நிக்கிறாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம், இன்னமே எவன்டா இந்த கல்லை மூட முடியும்னு உட்கார்றாரு தைரியமா, ஒரு டேரிங்கா. அதை உட்கார்ந்த பிறகு அவர் முகம் மின்னலை போல் பிரகாசித்தது, ஸ்னோ மாதி துணி. அங்க இருந்த போர் சேவகர்கள் எல்லாம், வாட்ச்மேன் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்களா, எல்லாம் கோமால போயிட்டாங்களா, செத்தவர்கள் போய் ஆய்விட்டார்கள். அது ஒரு படம், முதல் படம். கல்லறை திறக்கப்படுது, அந்த தேவதூதர் அங்கே உட்கார்றாரு, அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதை பார்க்குறோம் நம்ம. அந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுகிறது இன்னைக்கு காலையில்? நம்ம ஒரு வேளை அதை நேராக பார்க்குறோம், யாரும் அதை பார்க்கல, நமக்கு எழுதப்பட்டிருக்கு ஆவியானவர் நாள் ஏவப்பட்டு, எத்தனை சோர்வு, எத்தனை சோர்வு, எத்தனை வேதனை, அவமானம், இதெல்லாம் அனுபவிச்சு ஆண்டவர் கல்றக்குள்ள போன உடனே இந்த காட்சி பார்க்கும்போது என்ன ஒரு புத்துணர்ச்சி! இயேசு கிறிஸ்துடைய சத்துருக்கள் அவரை முடிச்சோம், அவர் கதை முடிஞ்சிச்சின்னு நினைக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு காட்சி, அவர் இன்னுமே யாருமே வரலாற்றில் பேச மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ஒரு காட்சி. இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லுது? தன்னுடைய எல்லா சத்துருக்கள் மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றி நிச்சயம். அதைத்தான் இந்த காட்சி நம்ம காட்டுது. படத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கணும்? இயேசுதாங்க ஜெயிக்க போறார், இயேசுதான் ஜெயிக்க போறார். தன்னுடைய சத்துருக்கள் எவ்வளவுதான் அவருடைய திட்டத்தை கெடுக்க பார்த்தாலும், தடை பண்ண பார்த்தாலும், நரகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகள் ஒன்றுபட்டு, எல்லா பாவிகள் ஒன்றுபட்டு, எல்லா தலைவர்கள் அரசாங்கங்கள் ஒன்றுபட்டு என்னதான் பண்ணி அவரையும் அவர் சபையையும் நிறுத்த பார்த்தாலும், அவங்க என்ன முத்திரை போடட்டும், என்ன வேதனை கொடுக்கட்டும், என்ன செக்யூரிட்டி வைக்கட்டும், என்ன கொலை கூட பண்ணிட்டோம், சீஷர்களை கொலை பண்ணி சபையை கூட அழிக்கிற மாதிரி பண்ணட்டும், கடைசியில் ஜெயிக்க போறவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் திட்டம், அந்த காட்சி நமக்கு அது காட்டல, அதான் அங்கே காட்டுது. எல்லாம் பண்ணவர் பண்ணக்கூடாத கொடுமை, வராவினை வந்து பண்ணிட்டாங்க, கடைசியில் ஜெயிச்சு வந்தாரு பாருங்க. கடைசியில் இது என்கரேஜிங்காக இல்லை நமக்கு? எனக்கு மனசில் ரொம்ப என்கரேஜிங். நான் அடிக்கடி சோர்ந்து போகிறது, காஸ்பல் எங்கே வளருது, நம்ம தான் ஏதோ காஸ்பல்னு உண்மையான பாவத்திலேருந்து காஸ்பல்னு சொல்கிறோம். யார் அதை கேட்குறானுங்க? எத்தனை பொய்யான சபைகள், எத்தனை அரசாங்க திட்டங்கள் அதை காஸ்பலை நிறுத்தணும்னு பொய் சபைகள், பொய் போதகர்கள், பொய் விசுவாசிகள் எல்லோரும் ஏகோபித்து எப்படா காஸ்பல் வளராமல் சபை வளராமல் செய்யணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில். நம்ம ஒரு சின்ன சர்ச், நம்ம என்னங்க பண்ண முடியும்? நான் ஒரு சின்ன ஆள், ஒரு ஆள், நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அநேக நேரத்தில் இதெல்லாம் பார்த்து சோர்வு தான் ஆகுது. ஒரு சப்போர்ட் இல்லை. நம்ம ஏதாவது காஸ்பலை, உண்மையான காஸ்பலை சொல்லணும், உண்மையான காஸ்பலை சொல்லி நான் கற்பித்த யாவையும் அவர்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி இயேசு சொன்னதை தான் வசனம் வசனமாக சொல்லி கொடுக்கணும். அதில் விடுவாதமாக இருக்கிறோம். ஆனால் என்ன, காஸ்பல் முன்னேறுறது, சபை முன்னேறுறது, முன்னேறுதான்றது கூட நமக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள தாக்கம், வெளியில் தாக்கம். பவுல் சொன்ன மாதிரி, பவுல் யோசிச்சு பாருங்க, ஆசியாவில் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்றார். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் தனியாக அவருக்கே அந்த கதி. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன சோர்வு வரலாம்? இந்த நேரத்தில் சபை பொழைக்குமா, காஸ்பல் வளருமானும் போது நமக்கு மனசில் இருக்க வேண்டிய ஒரு காட்சி அதுதான். அந்த காட்சி என்ன காட்சி? கடைசியில் என்னத்தான் உலகம் செஞ்சாலும், எவ்வளோதான் நம்ம சின்னதாக இருந்தாலும், எவ்வளோதான் நம்மளை அடுக்கி ஒடுக்கினாலும், எவ்வளோதான் நம்மளை தாழ்த்தப்பட்டாலும், கடைசியில் இயேசு ஜெயிப்பார், அவர் சத்தியம் ஜெயிக்கும். சுவிசேஷம் பரவும், அவருடைய உண்மையான சபை பரவும். அதுதாங்க நம்ம சோர்ந்திருந்த நேரங்களில் நம்ம செய்கிற வேலைகளுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா, இதில் ஏதாவது கனி வருமானும் போது அந்த காட்சியை ஞாபகம் வச்சுக்க, நிச்சயமாக நீ ஜெயிப்ப. நம்ம கண்கள் அதை கல்லறை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வாக நமக்கு வச்சிருக்கார். இயேசு தான் கடைசியில் வெல்ல போகிறார், அவருடைய சபை தான் வெல்ல போகுது. பயப்படாதே சிறுமந்தையே, நீ ஒன்றும் தெரிய இது பண்ணுற மாதிரி தெரில, உனக்கு தடை இல்லை, உனக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை, அப்படிலாம் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு பயப்படாத. வரலாற்று சாட்சி கொடுக்கும்னு ஒரு பாட்டில் வர மாதிரி, வரலாறு சாட்சி கொடுக்கும் நம்ம வென்றோம் அப்படின்னு, இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு எல்லா பிசாசுகள், எல்லா கள்ளப்போதகர் எல்லாம் சேர்ந்தாலும் இயேசுவும் அவர் சபையை தான் வெல்ல போகிறோம். அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். முதல் கொலாஜ், ஓகே. ரெண்டாவது வேகமாக, அடுத்ததாக அவருடைய மகதலி நாம் மரியாக்க அவர் கொடுத்த காட்சியை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் கதை நான் சொல்லியிருக்கேன். காலங்காத்தால் இப்படி ஒரு நிகழ்ச்சி அந்த கல்றகிட்ட நடக்குது. இந்த லேடிஸ் எல்லாம் சில பேர் சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க, அவருக்கு கடைசி மரியாதை காட்டணுமேனு அவசர அவசரமாக அடக்கம் பண்ணிட்டோம், ஏதாவது கடைசியில் நம்ம செய்வோன்னு வர்றாங்க ஆர்வத்தோடு. இந்த மரியா மகதலி நாம் மரியா, அவங்கெல்லாம் பாட்டிங்க, வயசானவங்க மெதுவாக தான் நடந்து வர்றாங்க. இந்த அம்மாவுக்கு பொறுக்கலை, இயேசுவை போய் சீக்கிரம் பார்க்கணும்னு ஓடுது முன்னாடி. ஓடி போய் எல்லாரும் முன்னாடி போய் அங்கே போய் பார்த்தா கல்ற கல் திறந்துருக்கு, உள்ள பாடியை காணா. என்ன பண்ணுது? திடீர்னு பிடிச்சிச்சு ஒரு ஓட்டத்தை, ஓடி போய் பேதுருக்கும் யோவானுக்கும் சொல்லிச்சு. அவங்க பிடிச்சாங்க ஒரு ஓட்டத்தை, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரன்னிங் ரேஸ் கல்றக்கிட்ட வந்தாங்க. அதில் முதல்ல வந்தது யாரு? யோவான் வர்றார். யோவான் கொஞ்சம் பயந்து அவர் கொஞ்சம் வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு, உள்ள போகலாமா வாடாவான். திடீர்னு போனால் டக்குன்னு ஒரு ஆவி உள்ளே போகுது. யாருன்னு பார்த்தா பேதுரு. பேரு நிற்கல, பிஸ்ன்னு உள்ளே போயிட்டார். உள்ளே போனவொடனே அப்போ ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்த்தா பாடி காணும். அந்த துணி எப்படி கட்டெல்லாம் போட்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அந்த துணி இருக்குது. அப்படியே துணியிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. கட்டெல்லாம் கழட்டா பாடியை காணும். இதெல்லாம் கழட்டாமல் எப்படி வந்துச்சு பாடி? அந்த தலையை தோண்டி நீட்டாக மடித்து அந்த பக்கம் வச்சிருக்கு. யோவான் பார்த்தார், இது நிச்சயமாக ஆண்டவர் தான் மடிக்க முடியும் இப்படி அப்படின்னு பார்த்து அவருக்கு விசுவாசம் வந்து இவங்க போயிட்டாங்க. போயிட்டவுடனே மகதலி நான் மரியா அங்கே வருது. வந்து அங்கே உட்காந்து என்ன பண்ணுது? 11வது வசனத்தில் கல்றைக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு, மூடின கல்றைக்கு வெளியில் கல்றைக்கு தான் அழுவாங்க. இந்த அம்மா திறந்த கல்றைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அழுவுது. ஓன்னு அழுவுது, நிற்க வைக்க முடியாமல் அழுவுது. பாருங்களேன், 12வது வசனத்தில் கல்றையில் எட்டி பார்க்குது, வேற எது திருப்பி ஏதாவது வந்துட்டாரா? அத்தா என்ன பார்க்குது? பிரைட்டாக ரெண்டு தேவ தூதர்கள். நம்ம அழுதுகிட்டு தேவ தூதர்களை பார்த்தா என்ன பண்ணுவோம்? அப்புன்னு வாய மூட மாட்டோம். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் அழுதுகிட்டே இருக்கு. நீ தெய்வ தூதர்களாவது மண்ணாங்கட்டியாவது போங்கடா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காது. அப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பெண்ணே, ஏன் அழுகிறாய்? அதுக்கு பதில் சொல்லுது, என் ஆண்டவரை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க எங்கே வச்சாங்கன்னு தெரியல. அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து நிற்கிறார். நின்றுட்டு அந்த அவர் கேட்குறாரு, உயிர்த்தெழுந்த தேவன் இந்த அழுகிற பெண்ணை பார்த்து, பெண்ணே ஏன் அழுகிறாய்? முதல்ல அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான், Why are you weeping? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவர் தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு, சார் நீங்கள் இருக்கீங்க, அவர் பாடியை எடுத்துகிட்டு போயிருந்தா அவங்கள சும்மா விட மாட்டேன், எங்கே இருக்குது அவர் பாடி உடனே சொல்லுங்க, நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ன உடனே ஒரே வார்த்தை தான், மரியாலே. இவர் திரும்புறா, அந்த அவர் பார்க்குறாரு, கண்கள் கண்கள் கண்டது. அப்பா என்ன காட்சி அது, லவ்லி சீன். அவருடைய கண்ணீர், துக்கத்தின் கண்ணீரெல்லாம் சந்தோஷத்தின் கண்ணீராக மாறிவிட்டது, மாறிவிட்டது. என்ன ஒரு காட்சி, யோசிச்சு பாருங்க. இந்த பெண்ணையும் தேவன், அவர் தாழ்ம கோலம் இல்லை, உலகளாவிய வெற்றி சிறந்த தேவனாக பிசாசையும் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று எல்லா துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு வென்ற ராஜாதிராஜனாக உயிர்த்தெழுந்திருக்கிறார். இப்போ உயிர்த்தெழுந்து உலகத்தையே காக்கக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய ஒரே ரட்சகர். எத்தனை வேலை இருக்கு, எல்லா அதிகாரமும் வல்லமே உள்ள அவரு, வேற வேலை இல்லை அவருக்கு, போய் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது, எவ்வளோ பண்ண வேண்டியது. இந்த பெண் யாருங்க இது? இந்த பெண் யார் இது? இந்த பெண்ணை பற்றி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து, வெரிஃபிகேஷன் எடுத்து பார்த்தா வெறும் கிரிமினல் ரெக்கார்டு தான். எந்த அளவுக்கு மோசமாக வாழ்ந்துருக்குதுன்னா, இது ஒரு பேய் இல்லை. நம்ம எவ்வளோதான் பாவம் செஞ்சாலும் பேய் நமக்குள்ளே வருதா? இல்லை, ஒரு பேய் இல்லை, ஏழு பேய் அதுக்குள்ளே இருந்திருக்குன்னா என்ன மோசமாக வாழ்ந்துருக்கும். அப்பேற்பட்ட கேவலமான லேடி, ஏழு பேய் அதுக்குள்ளே இருந்து இயேசு அதை சுகம் பண்ணி அவளை சரி பண்ண உடனே இவ வந்து இயேசு மேலே வச்ச காப்பாற்றிருக்கிறாரு. இவ இயேசு மேலே அவர் சொன்ன மாதிரி அந்த வோடாஃபோன் நாயில் வரும் இல்லைங்களா, எங்கே போனாலும் கூட அந்த மாதிரி ஒரு இது. இயேசு எங்கே போனாலும் அவர் பின்னாடி போகிற வேலை தான் இதுக்கு. இயேசு 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 இயேசு, கல்யாணம் இல்லை, புருஷன் இல்லை, இயேசு தான் உலகம் அவளுக்கு. இப்போ அவரை பிடிச்சி சாவடிச்சிட்டாங்க, கல்றையில் வச்சுட்டாங்க, எங்கே போவாவ? அதுக்கு கல்றைக்கு வெளியில் உட்காந்து அழுகுறா. அவர் உடம்பு கிடைச்சாலும் எனக்கு போதும், அவரை விட்டால் எனக்கு உலகம் இல்லையே அப்படின்னு உட்காந்து அழுகுறா, உப்பாரி வைக்கிறா. ஒரு புள்ள வந்து என்ன தங்க பொம்மை காமிச்சாலும் அம்மா முகத்தை பார்க்குற வரைக்கும் திருப்தி இல்லாத மாதிரி, அந்த தேவதூதர்கள் முகத்தை பார்த்தாலும் நாட் இன்ட்ரெஸ்டட். இயேசு முகத்தை காமிங்க, அழுகுறா, விடாமல் அழுகுறா. அந்த உயிர்த்தெழுந்த தேவன் முதல் முதல் இப்பேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மதிக்கப்படாத ஒரு பெண்ணுக்கு தனிப்பட்ட விதத்தில் வந்து காட்சி அளித்து அதுகிட்ட ஆறுதல் படுத்துறார். என்ன ஒரு அழகான காட்சி, யோசிச்சு பாருங்களேன். இது என்ன சொல்லுது உங்களுக்கும் எனக்கும்? இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது, மரியாள்கிட்ட அவர் பேசி அங்கே நேரத்தை செலவிடும் போது என்ன காட்சி? இது தவிர்க்க முடியாத நம்ம மனசுல உறுதிப்படுத்தணும். இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய தனிப்பட்ட பிரசன்னம் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையோடும் எப்பொழுதும் இருக்கிறத இது நமக்கு உறுதிப்படுத்தணும். அவர் எவ்வளோ உயர்ந்த தேவனா இருந்தாலும், எவ்வளோ மகிமையான தேவனா இருந்தாலும், நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா அவர் மரித்து, அவர் நமக்காக மரித்தது மாத்திரம் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தது எதற்காக தெரியுமா? 24 மணி நேரமும் நம்மளோடு இருப்பதற்காக, நம்மளோடு இருப்பதற்காக. அவர் சொல்லலையா, நான் உங்களை அனாதையா விடேன், நான் உங்களோடு வருவேன், உங்களை ஒரு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லலையா? அப்படின்னா ஒரு செகண்ட் உன்னை விட்டு கைவிட மாட்டேன், உன்னை விட்டு போகவும் மாட்டேன்னு அவர் சொல்லலையா? நம்ம உணர்றோமா? கிறிஸ்தவர்கள் என்றோம், விசுவாசிகள் என்றோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கிறாரு அப்படின்றத உணர்றோமா? அதை ஞாபகப்படுத்துறது தான் இந்த காட்சி. ஐயோ நான் மோசமானாலும் ஆச்சே, நான் இதாச்சே அதாச்சே, ஏழு பேர் இருந்தவ, ஏழு பேர் இருந்தவ, உயிர்த்தெழுந்த தேவன் முதல்ல அவகிட்ட தான் போனார், அவகிட்ட தான் காட்சி அளித்தார். அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலர்களாக மாத்தினார். இயேசு உங்களோடும் என்னோட இருக்கிறாருங்க, நீங்கள் நம்புறீங்களா? எவ்வளோதான் அது, அதை தான் பவுல், அதே பவுல், எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் அப்படின்னாரு இல்லைங்களா, ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தார். அவர் தெரியும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னோடு எப்பவும் இருக்கிறார். த பர்சனல் பிரசன்ஸ் ஆஃப் ரிசரக்டட் லார்ட் வித் எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசியோடு இருக்கிற தனிப்பட்ட கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய பிரசன்னம் ஒரு விசேஷமான சத்தியங்க. அதை நம்புனாதானே உயிர்த்தெழுதலின், உயிர்த்தெழுந்தாருன்ன உடனே அதனுடன் அதை அந்த விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த உயிர்த்தெழுந்த தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் என் கூட இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ரட்சிக்கிற விசுவாசம் அப்படித்தான் செய்யும், என் கூட இருக்கிறாருங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? நீ சொல் மனமே, என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என் கூட இருக்கிறதுக்கு தாங்க. அப்போ பார்க்குறோமா அவருடைய நெருங்கிய பிரசன்னம் மாதிரி, அது எஸ்பெஷலி நம்ம சோர்ந்து போகும்போது, மனம் தளரும் போது அவர் ஓடி வந்து நம்ம 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 நம்முடைய நம்ம இருதய நம்மளை ஒட்டி அவர் மனசில் தொட்டு பிள்ளைய தாய் வந்து ஒரு பிள்ளைய தொட்டு ஆறுதல் படுத்துகிற மாதிரி படுத்துறவருங்க அவர். அந்த மாதிரி தானே செய்கிறாரு. எத்தனை தடவை நீங்கள் அந்த ஆறுதலை உணர்ந்து இல்லையா? நம்ம காலில் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒவ்வொரு தடவையும் கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவர் இருக்கார், நம்ம அதை உணர்றதே இல்லை. அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் உங்கள் பேரை கூப்பிட்டு உங்களுக்கு பேசினது இல்லையா எத்தனை வாட்டி? ஒருவேளை பாஸ்டர் எல்லா சபையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் எல்லாருக்கிட்டேயும், ஆனால் அந்த பாஸ்டர் பேசுகிற அந்த பலவீனமான வார்த்தைகளுக்கு நடுவில் அவர் சத்தத்தை ஒரு நேரம் கேட்டது இல்லையா? மரியாலே இல்லைங்களா, தேவானந்த சாந்தி தீபா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, நம்ம மனசில் இருந்தது நமக்கு பேசுகிறாரே இவர், நமக்கு எப்படி, நம்ம இதை தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் யோசிச்சுட்டு வந்து பேசுகிறேன்னு நினச்சிங்களா? இல்லைங்க, அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடைய சத்தங்க. மரியாலே அப்படி தனிப்பட்ட விதத்தில் பேரை கூப்பிட்டு நம்மக்கிட்ட பேசுகிறவருங்க. அவர் பேசி இல்லையா எத்தனை வாட்டி? ஐயோ அது பேசும்போது என்ன உயிர் வருது, செத்தவங்களாம் வருவோம் இப்படி வருவோம் திடீர்னு நமக்குன்னு பேசுகிற மாதிரி, நம்ம உயிர் கொடுத்து நம்மளை பிழைக்க மே மரியா எந்திரிச்சு ரபோனின்னு கத்துன மாதிரி நமக்கு பேசுகிற மாதிரி ஆவறது இல்லை. எத்தனை வாட்டி உங்ககிட்ட பேசியிருக்கிறார்? கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் போய் மறைந்து நம்மளை மறக்கிறதுக்காக அவர் உயிர்த்தெழலைங்க. அவர் உயிர்த்தெழுந்து எப்பொழுதும் நம்முடைய எல்லா தேவைகளை பரிதவிப்போடு சந்திப்பதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படி அதை சந்திக்கணும், நம்மளை பூரணப்படுத்தணும்னா அவர் ரெண்டு வேலையை செய்யணும். சரீர விதமாக நமக்காக போய் அங்கே போய் பரிந்து பேசி அந்த ஆரோன் மாதி தன் பிரஸ் பிளேட்டில் எப்போ நெஞ்சில் நம்மளை சுமந்து 24 மணி நேரமும் நம்ம கவலை நம்முடைய வருத்தம் நம்ம ஜபம் நம்ம பாவம் எல்லாத்துக்காகவும் பரிந்து பேசிக்கிட்டு இங்கே அவருடைய ஆவியில் இருந்து நமக்குள்ளேயும் நமக்கு வெளியிலையும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய தேவைகளை கவனிக்கணும். இது ரெண்டு விதத்துலையும் கிறிஸ்து நம்மளோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறாருங்க. அவர் வேலையை எப்படி தான் செய்யணுமே, ஒவ்வொரு நேரமும் செய்யணுமே. இன்னைக்கு காலையில் ஒரு வேலை நீங்கள் அழுது வந்திருந்தீங்கன்னா அவர் வந்து கேட்குறார், மரியாதை வந்து கேட்ட மாதிரி, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் சோர்ந்து இருக்கிறாய், ஏன் நீ சோர்ந்தே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சோர்வாக இருக்க வேண்டியது எல்லா காரணங்களும் என்னுடைய உயிர்த்தெழுதல் நான் எடுத்து பரிகாரம் பண்ணிவிட்டேன். நீ அழுகிறதுக்கும் சோர்வாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இல்லை. நீ காண்டி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தீன்னா அழுவ வேண்டிய அவசியமே இல்லை. அவரை காண்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அழுவே வராது. ஏன், அதனால தானே பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் ரிஜாய்ஸ். ஏன், நீ அழுவ வேண்டிய எல்லா காரணங்களும் முடிஞ்சு போச்சு, அழுவ வேண்டிய அவசியம் இல்லை, உன் துக்கங்கள் சந்தோஷமாக மாறிவிட்டது. ஏன் அதை 17வது வசனத்தில் சொல்கிறார், என்னை ஒட்டி கொண்டு இருக்காதே, நான் என் பிதாவின் இடத்தில் போக வேண்டும், நீ போய் என் சகோதரங்களுக்கு, நான் என் பிதாவின் இடத்துலையும் அவர்கள் பிதாவின் இடத்திலும், என் தேவன் இடத்துலையும் அவர்கள் தேவன் இடத்துலையும் போகிறேன்னு சொல்லு. என்ன காஸ்பல் மெசேஜ் அது, இங்கே தானே காஸ்பல் இருக்கு. என்னுடைய சிலுவையின் பணியினால, என்னுடைய உயிர்த்தெழுதல்னால நான் அவருடைய பாவங்களை எல்லாம் பரிகாரம் பண்ணது மாத்திரம் இல்லை, அவர்களை அவர்கள் தீட்டுப்பட்ட நபர்களை தேவனுக்கு முன்பதாக பரிபூர்ணப்பட்ட நீதிமான்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டேன். இன்னமே அழுகிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் பரிகரித்து உங்களை நீதிமானா கடவுளுடைய பிள்ளைகளாக என் பிதா உங்கள் பிதா ஆயிட்டார். அவருக்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களே, ஏன் மரியாவே ஏன் சோர்வாக இருக்கிறாய், ஏன் அழுகிறாய்? ஒரு காரணம் இல்லை, என்ன நீ பார்த்தீராய், உயிர்த்தெழுதலை மனசில் வைத்தீனா? நீ அழுகிறதுக்கு ஒரு காரணம் இல்லை, சோர்வாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. பாவ மன்னிப்பு வேணுமா? ஆறு போல பாவ மன்னிப்பு எல்லாத்துக்கும் பரிகாரம். நீதி வேணுமா? என்னுடைய நித்திய மாறாத நீதி, கடவுளே பிழை கண்டுபிடிக்க முடியாத நீதியை சுமத்தி உன்னை நான் நிற்க வைத்திருக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? ஜீவன் வேணுமா? நித்திய ஜீவன், ஐயோ வயசாகதே சாக போறேன், நித்திய ஜீவனை நான் கொடுத்துருக்கிறேனே, ஏன் அழுகிற? கவலைகளால் துக்கங்களால் நிறையா உன் துக்கங்களை சந்தோஷமாக மாத்துகிற பணியை நான் செய்து வந்திருக்கிறேன். நீ அழுவ வேண்டியதில்லை. சுதந்திரம் வேணுமா? அது இல்லை, சொத்து இல்லை, இது இல்லை, கடவுளுடைய சுதந்திரவாளியாக உன்னை மாத்திருக்கிறேன், நீ அழுவ வேண்டியதில்லை. மரியாவுடைய காட்சி நமக்கெல்லாம் சத்தத்தோடு என்ன சொல்றாரு? விசுவாசிய, உன்னை விட்டு நான் உயிர்த்தெழுந்த தேவனா 24 மணி நேரம் கூட தான் இருக்கிறான் அனுபவிக்கிறேங்க. ரத்தர்ஃபோர்ட் அப்படின்றவர் அவர் சொல்றார் இங்கிலீஷ்ல, தமிழ்ல நான் மொழிபெயர்க்க தயவு பண்றேன். நாம் அறியப்படாது இருந்தால், கஷ்டத்தை சந்தித்தால், சோதிக்கப்பட்டால், சோர்வானால், அதனால் இந்த கிறிஸ்து எனக்கிட்ட இருக்கும்போது, நான் பெருமூச்சு விடும்போது என்னோடு பெருமூச்சு விட்டு, நான் துயரப்படும் போது என்னோடு துயரப்பட்டு, என்னோடு பரிதபித்து, நான் அவரை நோக்கி பார்க்கும்போது மகிழுகிற கிறிஸ்து, பரிதபிப்பை நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கும்போது, எனக்காக பரிதபிக்கிற ஒரு கிறிஸ்து இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் தனிமையை எப்படி உணர முடியும்? சோகம் எப்படி ஆக முடியும்? இப்படி ஒரு இனிமையான உறவு என்னோடு, உயிருள்ள உறவு, மாறாத உறவு, பிரியாத உறவு என்னோடு இருக்கும்போது, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்து, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் அறிந்து, என்னுடைய ஒவ்வொரு பல்ஸ்லையும் தன்னுடைய விரலை வைத்து என்னை காக்கிற தேவன், என் கண்ணீர்களை பார்க்கிறவர், என் பெருமூச்சை கவனிக்கிறவர், என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் நோக்கி பார்க்கிறவர், நான் எந்நேரமும் அவரிடத்தில் போகலாம், எதற்காகவும் போகலாம், அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அவர்கிட்ட போகும்போது ஆசீர்வதிக்காமல் வெறும் கையா என்னை அனுப்ப மாட்டார். அவர் உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் என் சார்பாக, என் தேவனாக, அவர் தேவனாக இருக்கும்போது, கிருபையின் உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் ஆசீர்வாதங்களை அளிக்கும்போது, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னை காக்கும் போது, நான் ஏன் சோர்வடைய வேண்டும்? எனக்கு கவலைப்பட வேண்டும்? எந்த வாரா வினை வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும் நான் சோர்வடைய மாட்டேன், ஏனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்லா அருமையா இங்கிலீஷ்ல அருமையா இருக்கு. ஐ ட்ரைடு இன் தமிழ். ஓகே, இதான் ரெண்டாவது படம், மரியாவுடைய காட்சி. மூணாவது படத்துக்கு போவோமா? தேர்ட் பிக்சர், கொலாஜில் கல்லறிய பார்க்கிறோம், மரியாவைக்கிட்ட பேசுறோம், ஏன் அழுகிறாயின்றாரு. மூணாவது காட்சி என்ன பார்க்கிறோம்? அந்த ரெண்டு சீஷருங்க எம்மாவூருக்கு போறாங்க. லூக்கா 24:13-35 வரைக்கும் வேகமா அதை பார்ப்போம். அவங்க போறாங்க, அவங்க ஊருக்கு போகும்போது 7 மைல் எருசலேம்ல இருந்து, ஐயோ இனிமேல் இயேசுவாது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் விட்டு போகலான்னு போறாங்க. இந்தமாதிரி முடிஞ்சு போச்சு, ரொம்ப சோர்பா மன தளர்ந்துருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? உயிர் தெளிந்த கிறிஸ்து சொன்ன மாதிரி இவருக்கு வேற வேலையா இல்லையான்னு அவங்க நடந்து போகும்போது அவங்ககிட்ட நடந்து போறாரு. கூட நடந்து போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பேச்சு கொடுத்து அவங்களுடைய சோர்வுகள், கேள்விகள், சந்தேகங்கள்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு, நாங்கள் அவரை மேசியா நினைச்சோங்க, காப்பாற்றுவார் பெரிய இவருன்னு நினச்சோம், பார்த்தா கேவலமாக செத்து போனார். இவரை போய் நம்பிக்கிட்டு இருந்தோமே, ஆனால் அவரை உயிரோடு எழுந்தேன்னு சில பைத்தியக்கார பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு தெரியுதுங்க ஊரில். இதெல்லாம் வேணான்னு வெறுத்து போய் ஊரை விட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? அவர் என்ன பண்ணுறாரு படிங்களா? லூக்கா 24:25.
அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
இது பாருங்களேன், கேள்விப்படுறீங்க இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு, அதான் அதை ரட்சிக்கிற விசுவாசத்தோடு, இதுதானே போட்டிருக்க முழு பைபிள்லையும்னு சொல்லி அதை உங்க சொந்தமாக்கி கொள்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லையே, எப்படி சோர்ந்து போயிட்டு இருக்கிறீங்களே, ஓடி போயிட்டு இருக்கிறீங்களே. மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசிக்காதவர்களே சொல்லி, மோசேலேருந்து தொடங்கி எல்லா தீர்க்கதரிசிகளையும் இயேசு எப்படி சாகணும், உயிர்த்தெழணும்னு எக்ஸ்பிளைன் பண்றார். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் அவங்ககிட்ட வீட்டில் போய் ஸ்டே பண்றாரு. ஸ்டே பண்ணிட்டு அவங்க அப்பா சாப்பிட்ற நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு? நின்று அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து உடச்சி அவர் கொடுக்குறார். கொடுத்த உடனே அவங்க கண்ணு திறந்து அப்போத்தான் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவை பார்த்து அவரை பிடிக்கலான்னு போகிறாங்க, டக்குன்னு மாயாயிடுறார். டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப். ஒருத்தர் ஒருத்தரோடு அப்போ சொல்கிறாங்க, ஐயோ அவர் ரோட்டில் பேசிட்டு வரும்போது நம்ம இருதயங்கள் கொழுந்துட்டு எரியலையா, அவர் சத்தத்தம் கேட்டோன்னு நம்ம இதயங்கள் கொழுந்துட்டு எரியலையா, அவர் வேத வாக்கியங்களை விளக்கி கொடுக்கும் போதுன்னு சொல்லி இப்படி ஓடி போலான்னு போனவங்க மீண்டுமா எருசலேமுக்கு வந்து மெய்யாகவே கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்னு அறிக்கை சொல்ல ஆரம்பிச்சான். இது ஆண்டவர் நமக்கு செஞ்சில்ல? எத்தனை தடவை குழப்பத்தோடு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, இது ஏன் அப்படி நடக்கணும், அது ஏன் அப்படி நடக்கணும், எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம், ஏன் அப்படி நடக்கணும்னு வந்திருக்கும் போது கடவுள் என்ன பண்றாரு? சோர்ந்து ஏன்னா பெஜாரா நீங்க வரீங்க, சில நேரங்களில் இயேசுவை நம்பலாமான்னு கூட நினைச்சு வரீங்க. ஆனா அந்த தேவன், தேவாதி தேவன், உங்களோடு நடந்து வந்து உங்களுடைய சந்தேகங்களை புரிஞ்சுக்கிட்டு கவலைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச்சு கொடுத்து அந்த நடந்து வந்து திடீர்னு அவருடைய வசனத்தை விளக்கி கொடுத்து அந்த வசனத்தை புரிஞ்சு உங்கள் மனதை உயர்த்தி உங்கள் இருதயங்களை கொழுந்தொட்டி எரிய செய்து சர்ச் முடிஞ்ச உடனே எனக்கு சொல்கிறீங்க பாஸ்டர், நான் என்னென்னவோ நினச்சி இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தேன், எல்லா பாரமும் நீங்கி போச்சு. இது நான் செஞ்ச வித்தையாது, ஒரு மண்ணும் கிடையாது, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியாது. உளறிட்டு போமோ வார வாரம் அவ்வளோதான். அங்கே தான் உயிர் தெளிந்த கிறிஸ்து வந்து பேசியிருக்கிறாரு. மன தளர்ந்து சோர்வில் வந்த உங்களுக்கு மரியாலே ஏன் அழுகிறாய், உன் சந்தேகம் என்னன்னு அவர் பேசுகிற பாஸ்டருடைய தோணியில் அந்த வேத வசனம் விளக்கப்படும் போது உயிர் தெளிந்த கிறிஸ்து வந்து உங்கள் சிந்தனையை உயர்த்தி உங்கள் இருதயங்கள் கொழுந்துட்டு எரியுதே. சில நேரங்களில் ஏன் எரியுது, ஏன் திறமையா, ஒரு மண்ணும் இல்லை, அது அவர் பேசுறதுங்க. உயிர் தெளிந்த கிறிஸ்து அந்த வேத வசனம் விளக்கப்படும் போது பேசி நம்ம இருதயத்தை கொழுந்துட்டு எரிய செய்கிறாரு, நம்ம கிட்ட பேசுகிறாருங்க. அதை பார்க்காம விடுறீங்களே, ஐயோ உங்களுக்கு நடுவில் அவர் ஒரு பாட்டில் வரும், இப்போ ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டார், உங்கள் நடுவில் வந்துட்டாருங்க. அவர் திடீர்னு வந்துடுறாருங்க. அவர் எங்கேருந்தான் வராருன்னு தெரில, நானே சோர்வாக வந்திருப்பேன், நான் என்னத்தை பேசுறது, திடீர்னு வந்துடுறார், வந்து திடீர்னு என்னென்னவோ பண்ணிட்டு போயிடுறாரு சபையில். அந்த மாதிரி தானே அந்த சீஷர்களுக்கு குழப்பத்தோடு இருக்கும்போது இன்பமாக அவங்க மனதை பிரகாசிக்க செய்தாரே, இன்றும் உயிரோடு இருக்கிறார்னு அவங்க போனாங்களே. நீங்களும் அப்படிதான், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருங்க அப்படின்னு சோர்வு செத்தவர் மாதிரி அவர் வருவீங்க சபைக்கு, ஆனால் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போவீங்க. அதை யோசிச்சு பாருங்க, அங்கே போய் அந்த அப்பம் பிச்சு, இதுதான் யூச்சரிஸ்ட் மிஸ்டரின்னுவோம், கம்யூனியனுடைய மர்மம் இதுங்க தாங்க இருக்கு. நீங்கள் உணர்றீங்களா தெரியல, எத்தனையோ தடவை குழப்பத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னமே உணராமல் ரொம்ப சோர்வாக மந்தமாக இருப்போம். வந்து அந்த நேரத்தில் கம்யூனியன் விசுவாசத்தோடு அவர் கீழ்ப்படிஞ்சு எடுக்கும்போது சில நேரங்களில் உள்ளத்தில் தூக்கி வாரி போடுற மாதிரி அவர் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீலிங்க. உங்களுக்கு ஆயிருக்கா? எனக்கு அடிக்கடி ஆகும். கம்யூனியன் எடுக்கும்போது பங்கு பெறும்போது அப்படியே நம்மளை உழுக்கழிக்கிற மாதிரி அவர் பக்கத்திலேயே இருக்கிற உணர்வு வரும். திடீர்னு நான் பெந்தகோஸ்தால மாறிவிடவில்லை, இது உண்மை, ஆவிக்குரிய உண்மை தான் கம்யூனியனுடைய மர்மம். அப்படித்தான் அவங்க திடீர்னு அவர் பக்கத்திலே இருந்திருக்கிறார் நம்ம பார்க்கலையே, அவர் பக்கத்திலே இருக்கிறார். அந்த கம்யூனியன் தான் சில நேரங்களில் நம்ம கண்ணை திறந்து விடுது. யார் உயிர் தெளிந்த தேவனும் கூட இருக்கிறான் பாரு, தைரியமாக போ, நான் அவன் கூட இருக்கிறேன், சோர்ந்து வந்திருப்போம், போ, நான் அவன் கூட இருக்கிறேன்னு கம்யூனியன் மூலமாக ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி அனுப்புகிறான். மூன்றாவது காட்சி, நாலாவது கொள்ளாச்சிக்கு எங்கே பாருங்க, வேகமாக டைம் ஓடுது. யாரோ காலில் சொன்னாங்க, நீங்கள் இது ஒன்று ஒன்றும் வச்சுக்கிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுற ஆள், இப்போ ஏழை எப்படி எடுத்தீங்கன்னு. நாலாவது காட்சியை வேகமாக பார்ப்போம். 10 சீஷர்கள், லூக்கா 24:36 வசனத்துலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 சீஷர்கள் இயேசு வந்து கேள்விப்படுறாங்க. இவங்க சீஷர்கள்னு நம்ம நம்மளா இருந்தால் ஒரு போதும் இவங்களை சீஷர்களாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன், திருப்பி திருப்பி சொன்னார் நான் உயிரோடு எழும்புவேன், எத்தனை தடவை சொன்னார் நம்ம பார்த்தோம், எழும்புவேன்னு சொன்னார், அவரை நம்பலை. மகதலியெல்லாம் மரியா பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு, உயிரோடு அவர் எழுந்திருக்கார் நான் பார்த்தேன். முதலே பேய் பிடிச்ச பொண்ணு, 7 பேய், இப்போ 8வது பேய் வந்துருச்சோம் உனக்குன்னு சொல்லி அவ பேச்ச கேட்காம விட்டாங்க. சரி, இந்த சில பெண்கள்லாம் வந்து சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோன்னு, ஒருத்தர் இல்லை சில பெண்கள் வந்து சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் அவர் செத்துட்டாருன்ற துக்கத்தில் ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க, பிரமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பலை. இந்த எம்மா ஊருக்கு போனவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோன்னு, அவங்கள நம்பலை. யோசிச்சு பாருங்களேன், என்ன சொல்றது இவங்களை சீஷர்களை, என்ன பண்ணுறாங்க, அவரை நம்பாமல், உயிர்த்தெழுதலை நம்பாமல் ஒரே பயம் கலக்கம் கவலை. ஐயோ யூதர்கள் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கதவெல்லாம் தாப்பால் போட்டு புது லாக்கெல்லாம் போட்டு சேர் டேபிள் எல்லாத்தையும் வச்சு உள்ளுக்குள்ளே எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த தேவனை பார்க்காம மனுஷர்களுக்கு பயப்படுறது, அதை என்ன பண்ணிடும், இது என்ன பயப்படு, கதுவை ராக் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறது கோலை எலிங்க மாதிரி. அப்படிதான் உட்காந்துருந்தாங்க அவங்க. பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு, லூக்கா நமக்கு என்ன சொல்கிறாரு, அவர் காட்சி அளித்தோம் நம்பலை. இல்லை பார்த்தீங்கன்னா 20:19 அந்த நாளில் அவர் வந்து காட்சி அளித்து கதவு மூடி இருந்துச்சு, ஆனாலும் திடீர்னு அவங்களுக்கு நடுவில் வந்து நின்று, நடுவில் வந்து விட்டார்னு நின்று என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், பீஸ் டு யூ, உங்களுக்கு சமாதானம். எவ்வளோ அருமையான வார்த்தை. அவர் சொன்ன சீஷர்களாக சபையாக கூடியிருக்கும் போது அந்த சீஷர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை, முதல் நாளில் முதல் மீட்டிங்கில், பீஸ் டு யூ, சமாதானம். ஏன்? ஏன்னா எல்லாத்த விட அவங்களுக்கு இப்போ சமாதானம் தேவை. மனிதர்கள்கிட்ட சமாதானம் இல்லை, தெய்வன்கிட்ட சமாதானம். மனிதர்கள் யூதர்கள் கொலை பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ, நம்மளை அவரை கொண்டுட்டாங்க. இப்போ சீஷர்களையும் அவங்க தீர்த்து கட்டணும் இல்லைங்களா, இந்த கூட்டத்தை உழைக்கணும்னா அதுக்கு தேடிட்டு இருப்பாங்க. ஏஸ் கடவுள்கிட்டையும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை, மனசு பத பதைக்குது. ஏ யோ ஏசு எப்படி சத்துருக்கு நடுவில் விட்டு வந்துட்டோமே, அவர் தான் மேசியான்னு தெரிஞ்சிருந்தோம், இப்படி பண்ணிட்டோமே, கடவுள் நம்மளை எப்படி பார்ப்பார், நம்ம மேலே எவ்வளோ கோபமாக இருப்பார். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், இன்னொருத்தன் மறுதளிச்சுட்டான், எல்லாரும் கைவிட்டுட்டு வந்துட்டோமே, அவருக்கு செய்யாத துரோகம் செஞ்சுட்டு வந்துட்டோமே, கூட இருக்கிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு 3 வருஷம் அவர்கிட்ட சாப்பிட்டு இப்படி பண்ணிட்டோமே. ஒருத்தர் மூஞ்சியே பார்க்க விரும்பலைன்னா எப்படி இருக்கும். அப்படிதான் கூணி குறுகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து அவங்கள பார்த்து பீஸ் டு யூ அப்படின்றார், உங்களுக்கு சமாதானம். என்ன ஒரு ஆறுதலான மெசேஜ் இல்லைங்களா. இது நமக்கு இயேசு செய்யலையா? எத்தனை தடவை நம்மளும் இயேசுக்கு செய்யாத துரோகமா? நம்ம தானங்க அவரை குத்துறோம், நம்ம தானங்க அவரை வேதனைப்படுத்துகிறோம், அவர் சுவிசேஷத்துக்கு பாத்திரமா வாழ்றது இல்லை, எப்பப்பார் துக்கப்பட்டுக்கிட்டு சந்தோஷமே இருக்கிறது இல்லை முகத்தில், கவலைகளால் நிரம்பி புலம்பி இயேசுவை மறுதளித்து அந்நியர்களுக்கு மத்தியில் இயேசுவை அவமானப்படுத்தி இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அவரை என்ன மோசமாக பண்ணிட்டு வரோம், காட்டி கொடுத்துட்டு வரோம், கூணி குறுகி சபைக்கு வரோம், அவர் உதப்பாரு திட்டுவாருன்னு நினச்சிட்டு வரோம். ஆனால் எத்தனை தடவை வந்து என்னை எவ்வளோ பண்ணி அப்படியோ வந்திருக்கிறேன், ஆனால் நான் உனக்கு கொடுக்குறதெல்லாம் சமாதானம், பயப்படாது, பீஸ் டு யூ, சமாதானம், உனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அலைகள் மாதிரி நம்ம இருதயங்களுக்கு கொந்தளிக்கும் போது, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எத்தனை தடவை வந்து பீஸ்ன்னு அந்த அலைகள்லாம் அமைதல் படுத்தலையா? கலங்கி நேரத்தில் ஜபத்தில் அவர்கிட்ட போய் நம்முடைய வேதனைகள்லாம் அறிக்கை செய்யும் போது பீஸ் டு யூ, அதெல்லாம் எங்கே வந்துச்சு? திடீர்னு நம்ம மனசு எப்படிங்க மாறுது, திடீர்னு எப்படிங்க நமக்கு சமாதானம் வருது? வந்துட்டாருங்க அவர், வந்துட்டார் அவர், உயிர் தெளிந்த தேவன் வந்துட்டாருங்க. அதனால தான் அது ஆச்சு. எத்தனையோ தட பிரச்சனைகள்ல இல்லைங்களா, நம்ம இதெல்லாம் அவர் வர்றாரு, வந்து நமக்கு சமாதானம் சொல்றாரு. எத்தனையோ காரியங்கள் நமக்கு தெரியாத விதங்கள்ல அவர் மாத்திரத நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்களா. உயிர் தெளிந்த கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, உயிர் தெளிந்த கிறிஸ்து மேல எப்பவோ நான் விசுவாசம், ரட்சிக்கிற விசுவாசம் எனக்கு இருந்துச்சுன்னா எப்பவோ நான் அனுபவிக்கணும் சமாதானம். எனக்கு இப்ப சமாதானம் மனசுல இல்லைன்னா காரணம் என்ன? அந்த ரட்சிக்கிற விசுவாசத்தை நான் விட்டுட்டேன், உயிர் தெளிந்த கிறிஸ்துவை கண்ணோக்கி பார்க்கறத விட்டுட்டேன், அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்பொழுதும் எனக்கு சமாதானம் இருக்கும். ஏன் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பதாக எல்லா சமாதானத்தையும் அவருடைய பணியினால சாதிச்சுட்டேன், சமாதானத்தை வாங்கிட்டேன்றது தான் அவர் உயிர் தெளிந்து நமக்கு சொல்றார். இது பாருங்க, இந்த சீஷர்களை யோசிச்சு பாருங்க. லூக்கா 24:37 அவர் உயிர் தெளிந்து சமாதானம்ன்றார். நம்ம என்ன பண்ணோம், ஒரு காலில் உழுவானா இவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன், 37 என்ன போட்டிருக்கு?
அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள்.
அவங்க இவரை பார்த்துட்டு ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி, பேய் படம் பார்த்த மாதிரி ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. நம்ம என்ன சொல்றது இவங்கள? அவர் என்ன கேட்கிறார் 38 வசனத்துல, ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் உங்க இருதயங்கள் சந்தேகம் எழும்புகிறது? என் கையை பாருங்க, நானே தான், இங்கே பாருங்க ஆணி கையை, இங்கே பாருங்க என் காலை பாருங்க, காலை பாருங்க அப்படின்னு காலை கையை காட்டுறாரு. அதெல்லாம் காமிச்ச உடனே நம்பினாங்களா? அந்த 41 என்ன போட்டிருக்கு படிங்களா தமிழில், 41,
ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் விசுவாசியாமல்.
இது என்ன சொல்றது? இவரை பார்த்த சந்தோஷத்தினால அவங்களுக்கு விசுவாசம் வரலையா? சந்தோஷ நம்பவே மாட்டேன்றாங்க, நம்புறதில்லை, சந்தோஷப்படுறாங்க ஆனால் விசுவாசம் வரல, ஆச்சரியப்பட்டாங்களாம், இன்னமோ இது நம்பலையா, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கயா, பேயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னா, அதோ அங்கே மீன் இருக்குது, அதோ அங்கே இது இருக்குதுன்னு அதை எடுத்து சாப்பிட்டு காட்டுறாரு. நம்புறீங்களா, நான் உயிரோடு நான் தான் ஆண்டவர் வந்திருக்கிறேன் அப்படின்னு. என்ன ஒரு தாழ்ச்சி, உலகத்தை எல்லாம் அதிகாரங்கள், எல்லா அதிகாரங்களும் உள்ள கிறிஸ்து இந்த முட்டாள்தனமான சீஷர்கிட்ட போய் எப்படி அவர் செயல்படுறத பார்க்கும்போது நமக்கு ஆஸ்தி, எவ்வளோ ஜென்டில், எவ்வளோ ஹம்பிள் பாருங்களேன். அவர்களை தொடர்ந்து விசுவாசிக்க வைக்கணும் என்பதற்காக அவர் செய்கிற வேலைங்களை பாருங்களேன். நீங்கள் அப்படி உணர்ந்துருக்கிறீங்களா, எவ்வளோ ஜென்டிலாக அவர் நமக்கு இருந்திருக்கிறாரு. நம்ம தப்பு செய்யும் போது நம்மளை மன்னித்து, நம்மளை நம்ம கீழே விழுவும் போது நம்மளை தூக்கி நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு இன்னமும் தொடர்ந்து அவர் செஞ்சு வர்றாரு. இன்னும் 4வது 5வது படம் என்ன, அதில் ஒருத்தர் வரல, 10 ஒருத்தர் வரல, தாமஸ் வரல, 10 தான் வந்தார். தாமஸ் என்ன பண்ணார், அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். என்ன, அவருடைய ஆணி ஓட்டையில் நான் விரல விட்டு, அவர் வயிற்றுல ஓட்டப்பட்டாங்க பாரு, அந்த ஓட்டையிலையும் நான் விரல விட்ட உடனே தான் நான் நம்புவேன், இல்லைனா நம்பவே மாட்டேன். அவர் ஸ்ட்ரிக்ட் ரூல், என்னதான் பண்ணிப்பார் நம்ப மாட்டேன். சாரி தாமஸ் நீ கிளாஸுக்கு வரல, போடா நீ ஃபெயில் ஆக போன்னு விட்டாரா? திருப்பியும் வராருங்க, திரும்பி அடுத்த வாரம் தாமஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாமஸுக்காக வர்றார். வந்து தாமஸ் தோமா வா, இதோ கையில் விரல் விடுப்பா, இதோ இங்கே காயம் இருக்குது, விரல் விடு வாப்பா அப்படின்றார். இது பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. வா வா, அவிவிசுவாசியா இராமல் விசுவாசி. அங்கதான் சொல்றார், உங்களையோ என்னையோ மனசுல வச்சுக்கிட்டு சொல்றார், என்ன, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவாங்க. என்ன ஒரு தாழ்ச்சி, என்ன ஒரு அன்பு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அதோ உயிர்த்தெழுந்த மகிமையோடு, தாழ்வக்கோளம் இல்லை, உயிர்த்தெழுந்து மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு இவ்வளோ பெரிய வெற்றியை சிறந்த தேவன் வந்து இந்த சீஷர்கிட்ட பாருங்களேன் அவர் பண்ணுறது. இது ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாளில், பத்து தடவை இல்லை, 40 நாள் செஞ்சாராம். யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாம் போடல ரெக்கார்டு, 40 நாள். ஏன், இவ்வளோ மகிமைப்படுத்தப்பட்டவர். தேவதூதர்களே, நீங்கள் போய் இந்த முட்டாளங்களை கவனிங்க, இவங்களுக்கு போய் ஏதாவது சொல்லி விசுவாசம் வருவீங்கன்னு சொல்லிட்டு போலியே, தானாகவே இருந்து எவ்வளோ அவருக்கு இருக்கணும், தன் பிதான் இடத்துல போகணும் இல்லைங்களா? நமக்கு எங்கன்னா ஊரில் போய் கஷ்டப்பட்டு, ஏதாவது ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு வரணும்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அவருக்கு மகிமைக்கு போகணும், பிதா கிட்ட போகணும்னு இல்லை, இல்லை, இருந்து 40 நாள் அவங்க விசுவாசத்தெல்லாம் பலப்படுத்திட்டு அவர் போகிறத பார்க்குறோம். இங்கே தோமா கிட்ட நம்ம பார்க்குற அவர் சொன்னது இல்லைங்களா, நம்மளையும் நினச்சி. ஓகே, 6வது படத்தை நம்ம பார்க்கலாம். 6வது படம் என்ன, பேதுருவை தலைவராக மீண்டுமாக நியமிக்கிறது. இந்த கதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிரும். நமக்கு தெரியும், கலீலியாவுக்கு வாங்க எல்லாரையும் சொல்லியிருந்தார், எல்லாரும் கலீலியாவுக்கு வந்தாங்க. வெயிட் பண்ணு, அவங்களுக்கு வெயிட் பண்ண முடியாது, பசி எடுக்குது, பசி. ஏசு இருக்கும்போது மந்திரம் பண்ணி சாப்பாடை போட்டார், இப்போ பசி எடுக்குது, எங்கே போகிறது, சாப்பாடோ இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு பேதுருக்கு பசி எடுத்தவொடனே அவர் என்ன பண்ணார், இயேசு உயிரோடு எழுந்திருக்காரு, பரலோகத்துக்கு வேற போகிறேன்னார். இவ்வளோ நேரம் சாப்பாடு போட்டார், இப்போ அவர் பரலோகத்துக்கு போயிட்டா நம்மளை யார் கவனிக்கிறவங்க, நமக்கு யார் சோறு போடுறவங்க, அப்படியே கூறியை பிச்சுக்கிட்டு சாப்பாடு வருமா, எங்கே பண்ணணும், நம்ம வேலை செஞ்சால் தான் நான் வரணும், ஆகவே நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னார். நான் மற்ற சீசன் என்ன பண்ணாங்க, சரிப்பா நாங்களும் வரோம் அப்படின்னு போய் சாதிக்கிறோம் அப்படின்னு போனாங்க. போய் ஃபுல்லாக நைட்டெல்லாம் பார்த்தா பழைய செருப்பு கிடைக்குது, பழைய அது கிடைக்குது, ஒரு மீனும் அம்பிடல. என்ன ஆச்சு கடைசியில், அங்கே காலையில் சோர்வாக மீன் பிடிச்சி பிடிச்சி டயர்டானவுடனே அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஏதாவது மீன் பிடிச்சிங்களா அப்படின்னு. கோமா ஒன்றும் இல்லை, இவர் வேறு வந்துட்டார் நம்மக்கிட்ட பங்கு கேட்கறதுக்கு, நம்மளே ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு யாரோ கேட்கறதுக்கு வந்திருக்கார். ஒன்றும் இல்லை, சரி ரைட்டில் போடுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு. ரைட்டில் போட்டால் வலை இழுக்க முடியல, ஃபுல்லாக மீன். யோவானுக்கு தெரிஞ்சிருச்சு, யார் தெரியுமா, ஆண்டவர் அது வந்திருக்குதுன்னு. பேதுரு அதை கேட்டவுடனே நிற்க முடியலையா, கால் நிற்கல, அந்த படகெல்லாம் போகிறதுக்கு வெயிட் பண்ணல, அவர் ஒரே டைவ் தண்ணியில் டைவ் அடித்து அங்கே போய் பார்த்தா இவங்கெல்லாம் பசியாக இருப்பாங்க, நைட்டு கூட சாப்பிட்லன்னு சொல்லி மாவெல்லாம் வாங்கின்னு வந்து அவங்களுக்கு ரொட்டி ப்ரெட்டு எல்லாத்தையும் பண்ணி மீனெல்லாம் வறுத்து ரெடியாக பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கிறார் பசிக்கு. நீங்கள் பிடிச்ச கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு செஞ்சுட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு என்ன காட்டுறாரு இதில் பேதுரு, அப்புறம் தனியாக கூப்பிட்டு அவரை விசாரிக்கணும் இல்லையா, பேதுருவே நான் உன்னை பார்க்க மாட்டேன் நினச்சிட்டியா, என் வேலையை நீ செய்யும்போது, என்னுடைய சபையை நீ கவனிக்கும் போது உன்னை நான் கவனிக்க மாட்டேன்னு நினச்சிட்டியா, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டது, நீ என்னை அகாப்பே பண்ணுறியா, என்னை எல்லாத்த விட என் மேலே பெரிய அன்பு இருக்கா, பேதுருக்கு அப்படி சொல்ல முடியுமா, காட்டி கொடுத்துட்டேனே மறுதளிச்சிட்டேன், இல்லை சாமி உன் மேலே உண்மைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் அப்போ என் ஆடுகளை பார்த்துக்க. இன்னொரு தடவை கேட்குறார், சீமோனே யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே என்னை நீ அகாப்பே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாட்டி காட்டி கொடுத்துட்டேன்னு. அப்போ சொல்கிறார், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உங்ககிட்ட சொல்லி நான் என்ன ஆக போகிறது அப்படின்னு, ஒன்று என் ஆடுகளை பார்த்துக்க, உன்னை தள்ளிடுவேன் நினச்சியா, உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் நினச்சியா, நீ தகுதி இல்லாத ஆளுன்னு இல்லை, நீ உடஞ்சிருக்கிற நீ தான் என்னுடைய ஆள், உன்னைத்தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலருடைய தலைவனாக அவரை மாற்றினார். நான் கவனிச்சுக்குவேன்ப்பா பயப்படாத அப்படின்னு. பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுடைய த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய உயிர்த்தெழுதலில் இருக்குங்க. பேதுரு உடஞ்சி தன்னுடைய பலவீனங்களை கூணி குறுகிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து எப்படி அவரை மீண்டுமாக அவருக்கு ஊழியத்தை கொடுத்தாரு, ஏன் அவங்களோடு ஏன் சாப்பிட்டாரு. சில நேரங்களில் நம்ம மூஞ்சுகளை கூட முழிக்கக்கூடாதுன்னு விரோதமாக பகையாக நம்மளை மேலே இருக்கும்போது சில பேர் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டோன்னா அவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பு அரவணைப்பு உறவு மாறலன்னு காட்டுறோம். அதனால தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அவங்க கூட சாப்பிட்டார். பிரேக்ஃபாஸ்ட் வித் ஜீசஸ் சாப்பிட்டு பேதுருவை இன்னும் உறுதிப்படுத்தி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி ஊழியத்துக்கு அவர் அனுப்புகிறார். அந்த அற்புதங்கள் மீன்கள் மூலமாக அற்புதம் செஞ்சது என்ன, என் ஊழியத்தை நீ செய்யும் போது உனக்கு ஒரு குறை இல்லாமல் நான் உன்னை பார்த்துக்குவேன்ற உறுதி அளிக்கும்படி, உன் தேவைகளை நான் பார்த்துக்குவேன், அப்படி ஒன்றும் உன்னை விட்டுற மாட்டேன்னு அவருக்கு தைரியம் கொடுக்கும்படி அப்படி செஞ்சார். கடைசி படம், நமக்கு வேகம் டைம் ஓடுது. ஓகே, இந்த பிக்சர்ஸ் ஒன்றுன்னா பார்த்துட்டு வரோம். காளி கல்ற மரியா கிட்ட பேசுறாரு, எம்மா ஊருக்கு போறவங்கிட்ட பேசுறாரு, அதுக்கப்புறம் 10 சீஷர்களை தோமா கிட்ட, பேதுருவ கடற்கரையில. அடுத்ததாக கடைசி காட்சி என்ன, அவரு நமக்கு தெரியும் மத்தேயு 28 அவர் வானத்துக்கு ஏறெடுத்து கொள்ள படும் போது வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறதுன்னு சொல்லி, நீங்கள் உலகம் எங்கும் போய் அவர்களை சீஷர்களாக்கி நான் கற்பித்த யாவையும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சதை நமக்கு தெரியும். அப்போ தான் 500 பேருக்கு அவர் காட்சி கொடுத்து எல்லாம் பவரும் எனக்கு இருக்குன்னு அவங்களுக்கு முன்பதாகவே மேலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க, ஆன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு தேவதூதன் வந்து, இவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார், நீங்கள் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், சரி அவர் சொன்ன வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறார். ஆகவே இந்த பிக்சர் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா வல்லமையும் உள்ளது என்பதை நம்ம காட்டுது. இதுதான் 5-7 பிக்சர் கொலாஜ், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் காட்சி. இந்த காட்சிகள்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் இவர் திருப்பி திருப்பி காட்சி கொடுக்கணும், ஏன் இப்படி இறங்கி போய் காட்சி கொடுக்கணும், ஏன் அவசியம்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை ஒரு வரலாறாக ஒரு தலை ஆற்றாமல் உயிர்த்தெழுந்தாருன்னு அறியறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் உணரணும், தனிப்பட்ட விசுவாச ரட்சிக்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொருத்தனும் உணர்ந்தாதான் அதுக்கு அந்த விசுவாசத்தின் ஊடாக தான் கிறிஸ்துவுடைய கிருபையும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் நம்ம இருதயத்தில் பாய முடியும். அப்படிப்பட்ட அந்த அனுபவம் இல்லைன்னா ஈஸ்டரை கொண்டாடிட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் தான் நம்ம. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள பாயணும்னா அது அந்த ரட்சிக்கிற விசுவாசத்தின் ஊடாகத்தான் வரும். அது வர்றதுக்கு தான் திருப்பி திருப்பி எத்தனை தடவை அவங்களுக்கு இறங்குறாரு பாருங்களேன், எத்தனை தடவை அவங்க விசுவாசிங்க நான் உயிரோடு இருக்கிறேன், கையை பாருங்க காலை பாருங்க உங்க தேவைகளை சந்திக்கிறேன், நீ கஷ்டமா இருக்கிற நேரத்தில் உங்களை ஆறுதல் படுத்துறேன், எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அவங்களுக்கு போட்டது மாத்திரம் இல்லை, ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் போடுறதுங்க. நீங்களும் நானும் அறிஞ்சிக்கணும், அது ஒரு கதை இல்லை, ஒரு வரலாறு மட்டும் இல்லை. ஒரு தெளிந்த கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் உன்னோடு கூட இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். மரியா மாதி நீ கலங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து பக்கத்தில் நின்று ஏன் அழுகிறாய்னு சொல்லி உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற கிறிஸ்து. சோர்ந்த நேரத்தில் குழப்பத்தில் நேரத்தில் ஏன் எப்படி நடந்துச்சுன்னு வழி விலகி தூரம் போகிற நேரத்தில் உனக்கு காட்சி அளித்து உன்னை மீண்டுமாக சபைக்கு கூட்டு வருகிற கிறிஸ்து அவர். சீஷர்களாக சபை சோர்ந்திருக்கும் போது ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இயேசுக்குன்னு இருக்கும்போது உங்களுக்கு மத்தியில் வந்து சமாதானத்தை ஓதுகிற கிறிஸ்து அவர். இன்னமும் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துங்க அவரு. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பண்புகளும் கிருபையும் நமக்கு எதன் ஊடாக கிடைக்குது, அந்த விசுவாசம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஒன்றும் கிடைக்காது, தலையை ஆட்டிட்டு போகணும். The effect of truth in the believing soul brings this powerful impact. ஒரு சத்தியத்தின் பாதிப்பு விசுவாசிக்கிற ஆத்மாக்குள்ளத்தான் இப்படிப்பட்ட வல்லமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அறிவுபூர்வமாக நாம் இதை ஒத்துக்கிறோம், ஆமா கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்வது ஒன்று, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம இருதயங்களில் மனசாட்சியில் அதை உயிர்ப்பிக்கிற ஜீவன் கொடுக்கிற மனதை உயர்த்துகிற வல்லமையை உணர்வது இன்றொன்று. ஒரு மனிதனை மறுரூபமாக்கக்கூடிய மனுஷனிய முற்றிலுமா மாற்றக்கூடிய சத்தியம் உயிர்த்தெழுதலின் சத்தியம், அது உண்மை இல்லையா? இந்த சீசர்களை பாருங்க எப்படி இருந்தாங்க, எலிங்க மாதிரி பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சிங்கங்களா மாறி உலகத்தையே மாத்தின வல்லமை எது? உயிர் தழுதாரன் தலை ஆட்டுறது விசுவாசம் இல்லை. அந்த உயிர் தழுதலின் வல்லமை இன்னைக்கும் என் கூட இருக்கு, அந்த உயிர் தழுந்த கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறாருன்ற தைரியம் தாங்க. அதை விசு ரட்சிக்கிற தனிப்பட்ட விசுவாசத்தை உணர்ந்ததுனால தாங்க அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையை மாற முடியும். அப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் அந்த உயிர் தழுதலத்தான் இருக்கு, ரட்சிக்கிற விசுவாசத்தை தான் இருக்கு. அதன் ஊடமாகத்தான் முடியும் பாருங்க. அதை நம்ம ரொம்ப பாக்கியமா அனுபவிக்க முடியுமா? ஏன் அவங்கெல்லாம் பார்த்து விசுவாசிச்சாங்க. ஏசு என்ன சொன்னாரு? காணாருந்தோ விசுவாசிக்கிற உங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும், நிறைய பாக்கியம் கிடைக்கும், நீங்க அதை நம்புங்க அப்படின்னார். ஏசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார், என்னோடு இருக்க அவர் உயிர்த்தெழுந்தார். அதை நம்புறீங்களா? தனிவீங்களா? அதை வளைச்சு போட்டுக்கணும், இதை வளைச்சு போட்டுக்கணும், அந்த தங்கத்தை வாங்கணும், இது என் பேரில் இருக்கணும்னு ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் உங்கள் பேரில் மாற்றிக்கோங்களா? அப்படி எழுதி கொடுத்துட்டாரு உனக்கு. ஏன் அவர் கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவர் ஒரு பாவமும் செய்யலை. அவர் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உயிரே அவருக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவன் இருக்குன்னாரு. அதெல்லாம் அவர் எதுக்குங்க செஞ்சார்? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கறதுக்கு தாங்க. அவரோடு இணைக்கப்பட்ட மக்களின் சார்பாக அவர்களுக்காக செய்யப்பட்ட பணிகள் தான் அது. அதை நம்ம வாங்கிக்கணும், அதுக்காகத்தான் அது இருக்கு. எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தா அந்த உயிர்த்தெழுதலின் எல்லா நன்மைகளும் என்னுடைய வாழ்க்கைக்காக செய்வது பயன்படுத்துவதற்காக உயிர்த்தெழுந்தார். ஆகவே இதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு விசுவாசி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வேலை செய்து வேகமாக பயன்பட சொல்லி முடிக்கிறேன். நீங்களோ நானோ உலகமே இருந்தோம், பிசாசே இருந்தோம், உலக போக்கில் பிசாசின் பேச்சுகளை இச்சைகளை நிறைவேற்றுகளாக இருந்தோம். நம்மளை பாவத்தில் கடவுள்னாவே கடவுள்னா உணர்வே இருக்காது, செத்த பிணங்க தான். கடவுள்னா என்னான்னு தெரியாது. ஒரு கும்பிடு போட்டோமா, போய் விக்கிரத்தை வணங்கணுமா, சேர்ச்சுக்கு போனோமா, வந்தோமா, கடவுள் மேலே ஃபீலிங்கே இல்லாத ஆளுங்களை நம்மளை இப்போ எப்படி இங்கே மனசு மாறி போச்சு நமக்கு? கடவுள் மேலே நன்றி வருது, அவர் வசனத்தை கேட்கணும்னு வருது. எங்கேருந்து வந்துச்சு இது? செத்தவர்களை, பாவத்தில் செத்தவர்களை நம்மளை உயிரோடு எழுப்பின வல்லமை எது தெரியுமா? எந்த வல்லமை இயேசுவை உயிரோடு எழுப்பிச்சோ அதே வல்லமை, அதே கரண்ட் நமக்குள்ள பாஞ்சதுனால தாங்க. ஒரு மனுஷன் மறுஜன்மம் அடையிறனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதே வல்லமை அவனுக்குள்ள வேலை செய்யறதுனால தான் அவன் மறுஜன்மம் அடையிறான். இல்லைனா கடவுள் பக்கம் வர்றதுக்கே பில்லியன்த்ல ஒரு சான்ஸ் இல்லை. நம்ம அந்த வல்லமை நமக்குள்ள பாஞ்சதுனால தான். ரெண்டாவது, நம்ம உயிர் மறுஜன்மம் மாத்திரம் இல்லைங்க, நம்ம தேவனுக்கு முன்பதாக நீதி பரிபூர்ணமா நீதிமானா நிக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? உயிர்த்தெழுதல் என்ன சொல்லுது? சத்தமாக தவறலைக்காம எல்லாருக்கும் நமக்கு அறிவிக்கிறது, உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, தேவனுக்கு முன்பதாக நீ நீதிமானா இருக்கிறான்னு சொல்லி கடவுளே சீலடிச்சு நமக்கு காட்டுறது. எதனால? உயிர்த்தெழுதலின் வல்லமைனால, உயிர்த்தெழுதல்னாலங்க. ஏன்னா இயேசு வந்து நம்முடைய பாவத்துக்கு கடன் கட்டுறதுக்கு தான் அவர் பாடம் அனுபவிச்சு செத்துட்டார். நம்ம பாவத்துக்கு எல்லா கடனும் அவர் கட்டணும், ஒவ்வொரு பைசாக்கள் கடன் கட்டணும், தேவன் நீதி திருப்தி அவர் வரைக்கும். இல்லைன்னா அவர் விடவே முடியாது தேவன் நீதி, இல்லைங்களா? எல்லாத்துக்கும் அவர் கடன் கட்டணும், நம்ம சார்பாக செத்துட்டார். ஆனால் அவர் உயிரோடு வந்து எந்திரிச்சு நிற்கிறார்னா என்ன அர்த்தம்? கடன் கட்டி முடிந்தது, கிரயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நாம் எல்லாம் நீதிமானாக மாறிவிட்டோம் இல்லைங்களா? அதுக்கு தானே தேவநீதி திருப்தி ஆயிடுச்சு. தவறலைக்காத ப்ரூஃப், உங்க பாவங்கள்லாம் கடன் கட்டி முடிந்து நீங்க தேவனுக்கு முன்பதாக நீதிமானா பார்க்கப்படுறீங்கன்றதுக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? உயிர்த்தெழுதலுங்க. ரோமர் 4:25 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய நீதிமான் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்ன சொல்லுது? தனிப்பட்ட விதத்துல நீங்களோ நானும் கடவுளுக்கு முன்பதாக நீதிமானாக பார்க்கப்படுகிறோம், அவரை நம்புறவர்கள். எவ்வளோ சந்தோஷம் நம்ம கொடுக்கணும். நேரங்களில் சோர்வு, குற்றம், அது இதுன்னு நினைக்கும் போது உயிர் தெளிதல் நமக்கு சொல்லுது, கடவுளுக்கு முன்பதாக கடவுளே அவர் அதிகாரத்தோடு சிக்னேச்சர் போட்டு நான் உன்னை நீதிமானாக பார்க்கிறேன், அதுக்கு ஆதாரம் என் பிள்ளைய உயிரோடு எழுப்பியிருக்கிறேன். என்ன ஒரு அதிசயம்! நம்முடைய நீதிமான ஆக்குதல் மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய பரிசுத்தமாக்குதல், நம்ம மறுஜன்மோ, நம்முடைய நீதிமானாக்குதல், நம்முடைய பரிசுத்தமாக்குதலும் உயிர்த்தெழுதல் வல்லமை தானே. எப்படி நம்ம பரிசுத்தமாகறோம்? ரோமர் 8:11 என்ன சொல்லுது? இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் உங்கள் ஆவியில் இருந்தால், உங்களுக்குள்ள இருந்தால், உங்களுடைய மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தையும் அவர் உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்துவார், உயிர்ப்பிப்பாருன்னு வருது அதுல இல்லைங்களா. பவுல் உயிர்த்தெழுதல் வல்லமை அறியணும்னும் போது நம்ம உயிர்த்தல் நம்ம பரிசுத்தத்தில் எப்படி வளர்றது? நம்ம சொந்த முயற்சி, நம்ம சொந்த ஜபம் ரொம்ப கஷ்டங்க பாஸ்டர், ஜபம் பண்றது ரொம்ப கஷ்டங்க பாஸ்டர், பைபிள் படிக்கிறது பாவத்தை மேற்கொள்றது. ஆமா, உன்னால கஷ்டம்தான், நீ சோர்ந்துதான் போவ, ஆனா உனக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு, அதுல நீ வாங்கி ஜபத்துல வளரலாம், கிருபையில வளரலான்னு உனக்கு தெரியுமா? அந்த பவர் உனக்கு இருக்கு, அந்த உயிர்த்தெழுதன் வல்லமை. எந்த வல்லமை உன்னை உயிரோடு எழுப்புச்சோ, எந்த வல்லமை உன்னை நீதிமான் ஆக்குச்சோ, அந்த அதே வல்லமையில்தான் நீ பரிசுத்தம் ஆகணுங்க. சாண்டிபிகேஷன் ரெண்டு வார்த்தை நம்முடைய பழைய டிவைன்ஸ் சொல்லுவாங்க, மார்டிபிகேஷன் அண்ட் விவிஃபிகேஷன். மார்டிபிகேஷன்னா பாவத்தை கொள்றது, அதோடு பரிசுத்தமாக்குதல் முடியல, பாவத்தை கொள்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசு மாதிரி கிருபையில வளர்றது, அதான் விவிஃபிகேஷன்வாங்க. கிருபையில அதிக அதிகமாக வளரணும். எப்படி வளர்றது, எங்க வல்லமை இருக்கு? உயிர்த்தெழுதல் வல்லமை தான் அதை செய்ய முடியும். இப்போ மூணு கடமைகளை நம்ம படிச்சுக்கிட்டோம். நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது என்ன? எல்லா மனிதர்களோடு சாந்தமா இருக்கணும், கவலைப்படாம இருக்கணும். ஆர்ஜிஏ நம்ம படிச்சுக்கிட்டோம். எப்படி அது இருக்கிறது, அதுக்கு எங்க இருக்குது வல்லமை? எல்லா சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் இருதயத்தை எப்பவும் ஆள்றது. எப்படி? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது எப்பொழுதும் சந்தோஷம் தானே. அவர் உயிர்த்தெழுந்த சத்தியத்தில் மேலே நம்பிக்கை வைக்கும் போது தானே என்ன நடந்தாலும் சந்தோஷம், என் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுக்கிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறாருன்ற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும். எல்லா மனிதர்களோடு சாந்தமாக எப்படி இருக்கிறது, என் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இருக்கிறார், நீ என்ன பண்ணிட முடியும், என்ன உன்னை போட்டு குத்தலான்னு வருது, ஆனால் பரவாயில்ல நான் சாந்தமாக இருப்பேன், ஆண்டவர் பார்த்துக்குவார். கவலை இல்லாமல் எப்படி இருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு, அதுதான் அதில் தாங்க அப்படியெல்லாம் வாழ முடியும். அப்போ தாங்க எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நமக்குள்ளே இருக்க முடியும். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு எந்த வல்லமையை பயன்படுத்த போகிறார், எப்படி இயேசு உயிரோடு எந்திரிச்சு மகிமை உள்ள தீட்டுப்படாத சாகாமை உள்ள சரீரத்தோடு எந்திரிச்சு வந்தாரோ அதே வல்லமை தான் நம்மளையும். இயேசு கிறிஸ்து முதல் கனியாக உயிரோடு வந்தார். யூதருங்க அறுப்பு செய்யும் போது அங்கே இருக்கிற பிஞ்சி அறுவடையை எடுத்துட்டு வந்து கடவுள்கிட்ட கொடுத்து அதை ஒரு அசைவு காணிக்கையாக செலுத்துவாங்க. இது ஒரு அதை அடையாளமாக அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கனியாக, முதல் கனியாக செலுத்தப்பட்டார். அவர் அந்த அசைவாக செலுத்தப்பட்டதுனால அவருக்குள்ளே மறிச்ச எல்லாருமே உயிரோடு எழும்புறது காத்திருக்கிற அறுவடை. அவர் எந்திரிச்ச மாதிரி எல்லாரும் எந்திரிப்பாங்க, அவரை மாதிரியே எந்திரிப்போம். அந்த உயிர்த்தெழுதன் வல்லமை நம்மளை பாஞ்சி என்ன அதிசயமா, இதெல்லாம் உணர்ந்து இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது இன்னைக்கு தான் அவர் உயிரோடு எழுந்தார். அந்த எந்த நாள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரியமா விசேஷமா போச்சுன்னா அந்த ஓய்வு நாள ரொம்ப மெச்சித்து ஆண்டவர் அந்த நாள்ல இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஓய்வு நாள சாட்டர்டேவை சண்டேவா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் அவர் காட்சி அளித்தார். அதே கிறிஸ்து நமக்கு மத்தியிலையும் இருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த தேவனை பார்த்து அணுகி அவருடைய பந்தியில் அவர் அப்பம் பிக்கும் போது உங்க எல்லாருக்கும் அந்த காட்சி அளித்த ஒரு சமாதானத்தை ஓதும்படி விசுவாசத்தோடு அதில் பங்கு பெற வருவோம். ஜபம் பண்ணலாம். அதனால தேவனே, இந்த கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் மகிமை நாங்கள் பார்க்க ஒரு கண்ணோட்டமாக பார்க்க உதவி செய்திருக்கிறீர்கள். அப்பா, இது எவ்வளவு அவசியம். நாங்கள் விசுவாசத்தின், ரட்சிக்கிற விசுவாசத்தின் அறிவோடு இதில் நாங்கள் ஈடுபாடோடு பெறணும், இதை உணரணும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே. இன்னும் செத்துட்டாருன்னே தான் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. இன்னும் உயிர்த்தெழுதன் வாழ்க்கைக்குள்ளே நுழையாமவே சில பேர் இருக்கிறோம். எப்பப்பார் சோர்பாவும் கவலை நிறைஞ்சவர்களாகவும் அந்த மகதலீனா மரியா மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை தான். இன்னும் கல்லறைக்கு பின்னாடி தான் இருக்கிறோம் நாங்கள். ஆண்டவரே, கல்லறையை கடந்து உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை, உயிர்த்தெழுதன் கிறிஸ்துவின் வாழ்க்கை, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள பாயிர வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வாழ கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.